அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். சவுதி அரேபியாவில் கூலி தொழிலாளியாக தவிக்கும் தமிழக பொறியாளர் கணேஷ் சண்முகம் அளித்த பேட்டி.
சுவராஜ் இந்த மாதிரி ஆளை எல்லாத்துக்குமே ட்வீட் பண்ணேங்க சார். ட்விட்டர்ல வந்துட்டு எல்லா மெசேஜுமே அனுப்பிச்சு விட்டேங்க சார். அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே இது வரைக்கும் பண்ணல சார்.
இலங்கையில் கூட்டு எதிர்க்கட்சியின் பாத யாத்திரையை அரசு தடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ள குற்றச்சாட்டு. கடும் மழை பெய்து வரும் பெங்களூருவில் தற்போதுள்ள நிலைமை குறித்து மக்கள் தெரிவித்த கருத்து ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழி இளம்பருதி.
ஜெர்மனியின் கலோனில் துருக்கி அதிபரின் ஆதரவாளர்களால் நடத்தப்படும் பேரணியில் காணொளி இணைப்பின் மூலம் துருக்கி அதிபர் ரசீப் தாயிப் எர்துவான் உரையாற்றுவதை ஜெர்மனி தடை செய்திருப்பது ஜனநாயகத்திற்கு புறம்பானது என்று துருக்கி அரசு தெரிவித்திருக்கிறது. எர்துவானின் செய்தியை தடை செய்ததற்கான உண்மையான காரணத்தை அறிய துருக்கி ஆவலாக இருக்கிறது என்று அதிபரின் பேச்சாளர் இப்ராஹிம் காலின் கூறியுள்ளார். இந்த மாதத்தில் முன்னதாக துருக்கியில் தோல்வியடைந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை தொடர்ந்து இது அரசியல் முருகல் நிலையை தூண்டும் என்று கூறி வெளிநாட்டு பேச்சாளர்களின் காணொலி செய்திகளை ஜெர்மனி ஆட்சியாளர்கள் தடை செய்திருக்கின்றனர்.
போலாந்து பயணத்தின் கடைசி நாளில் மக்களுக்கு இடையிலான விருப்புணர்வை நிராகரிக்க வேண்டும் என்று கத்தோலிக்க இளைஞர்களை போப் பிரான்சிஸ் வலியுறுத்தியுள்ளார். உலக நாடுகளிலிருந்து வந்திருந்த 2 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களிடம் உரையாற்றிய போது எல்லைகளை தடைகளாக பயன்படுத்த மறுக்கும் புதிய மனித குலமாக உருவாக போப் அழைப்பு விடுத்தார். இன்றைய தொழில்நுட்ப மொழியை பயன்படுத்திய போப் பிரான்சிஸ் நல்லதொரு இதயத்தை தரவிறக்கம் செய்யவும் உடனடி நுகர்வுக்கு பதிலாக உலகை மாற்ற முயலும் ஊக்கமூட்டினார்.
பிரான்சில் இஸ்லாமியவாத தீவிரவாதிகளால் கொலை செய்யப்பட்ட உள்ளூர் பாதிரியாரின் கொலை நடந்து 5 நாட்களுக்கு பின்னர் மக்கள் நிறைந்திருந்த ரூவோங் பேராலயத்தில் நடைபெற்ற வழிபாட்டில் ரோமன் கத்தோலிக்கர்களுடன் 100 முஸ்லிம்களும் பங்கேற்றுள்ளனர். பிரான்சை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஜிகாதிகளின் தாக்குதல்களில் மிகவும் சமீபத்திய தாக்குதலான இதனை முஸ்லீம்கள் ஏற்கவில்லை என்பதை காட்டும் விதமாக இந்த வழிபாட்டில் பங்கேற்க பிரான்ஸ் முழுவதும் உள்ள முஸ்லீம்களை தேவாலயங்கள் அழைத்திருந்தன.
சவுதி அரேபியாவில் தங்கள் வேலைகளை இழந்த 1000 இந்திய தொழிலாளர்களுக்கு தான் உணவு வழங்கி வருவதாக இந்தியா கூறுகிறது. சவுதியில் 10,000 மேலான வேலையிழந்த தொழிலாளர்கள் உணவு நெருக்கடியை சந்தித்து வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கூறியிருக்கிறார். இவர்களில் பலருக்கு பல மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் இந்தியாவின் மேற்கு மாநிலமான குஜராத்தில் முன்பு தீண்டத்தகாதவர்களாக அறியப்பட்ட தாழ்த்தப்பட்ட இனமான தலித் சமூகத்தைச் சேர்ந்த சுமார் 25,000 பேர் தங்கள் சமூகத்தினர் மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணி ஒன்றை நடத்தியுள்ளனர்.
காங்கோ ஜனநாயக குடியரசில் அதிபர் தேர்தல் தாமதமாகும் சாத்தியக்கூறு நிலவுவதால் அதற்கு எதிராக போராட 1000 எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் தலைநகரான கிங்ஷாசாவில் கூடி வருகின்றனர். இந்த வாக்கெடுப்பு எதிர்வரும் நவம்பர் மாதம் நடக்க வேண்டும். ஆனால் வாக்காளர்களின் பட்டியலை புதுப்பிக்க 16 வரை எடுக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதிபர் ஜோசப் கபிலாவை அதிகாரத்தில் தொடர்ந்து இருக்க அனுமதிக்கவே தேர்தலை தள்ளி போடுவதற்கு திட்டமிட்டு முயற்சி நடப்பதாக எதிர்க்கட்சி நம்புகிறது.
சோமாலியா தலைநகர் மோகடிஷுவில் உள்ள போலீஸ் தலைமையகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 6 கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். குற்றப்புலனாய்வுத்துறை அலுவலகத்தின் வாசலில் தற்கொலை குண்டுதாரிகள் வெடிகுண்டுகள் நிரப்பிய காரை மோதச் செய்ததை அடுத்து பெரிய வெடிச்சத்தம் கேட்டதாகவும் பெரிய புகை மண்டலம் வான் எழும்பியது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில். முதலில் இந்திய கண்ணோட்டம். சவுதி அரேபியாவில் பட்டினியால் தவித்து வரும் இந்திய தொழிலாளர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கும்படி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உத்தரவிட்டுள்ள சூழலில் அங்குள்ள தமிழரான கணேஷ் சண்முகம் தன்னுடைய தற்போதைய நிலையை விளக்கி ஒரு வாட்ஸ்அப் காணொலியை வெளியிட்டுள்ளார். அவரை தொடர்பு கொண்டு தற்போதைய நிலை குறித்து நான் கேட்டேன்.
சவுதி அரேபியால வந்து சஃபா தம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குங்க சார். சஃபா தமம்
இப்போ 3 வந்து உங்களுக்கு சம்பளம் வந்து 1300 ரியால் தான் குடுக்கறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு சொன்ன சேலரி வந்து 3000 இல்லையா, 3000 ரியால் தானே
சார்? 2500 ரியாலுக்கு மேல சொன்னாங்க சார். லைக் 3000 ரூபாய்க்கு 3000 ரியாலுக்கு பக்கமா சேலரி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க.
ஆனா குடுக்கறது 1300 தான்.
ஒரு மாசம் இங்க வந்து ஒரு மாசம் கட்டட வேலை செஞ்சோடனே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேங்க, ஏஜென்ட் வந்து இந்த மாதிரி மாத்தி அனுப்பிச்சிட்டாரு, என்னால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியலைங்க, ரொம்ப ஹார்டா இருக்கு, அதுவும் இல்லாம ஒரு தடவை விழுந்து கால் வேற உடஞ்சிருச்சுங்க சார், கால் வேற உடஞ்சிருச்சு, நான் வேணா ஊருக்கு போறேங்க, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல நாங்கள் அப்படி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு இங்கதான் வந்து அக்ரிமெண்டே சைன் பண்ணுங்க சார்.
இந்த வாட்ஸ்அப் வீடியோ அனுப்பியிருக்கீங்க இல்லையா நீங்க, பொதுவா ஊடகங்களுக்கு எல்லோருடைய பார்வைக்காகவும் அனுப்பியிருக்கீங்க, அதே நேரத்துல நீங்க உங்களுடைய உறவினர்களுக்கோ இல்லைனா இந்தியாவில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கோ தொடர்பு கொள்ள முயற்சிக்கலையா?
சார் நான் சுஷ்மா சுவராஜ் இந்த மாதிரி ஆளு எல்லாத்துக்குமே ட்வீட் பண்ணேங்க சார், ட்விட்டர்ல வந்துட்டு எல்லா மெசேஜுமே நான் அனுப்பிச்சுட்டேங்க சார், ஆனா அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே இது வரைக்கும் பண்ணல சார்.
போன் மூலமா யாரையாவது தொடர்பு கொண்டிருக்கீங்களா?
சார் நான் இந்தியன் எம்பசிக்கு, நம்ம ரியாத்தில் இருக்கிற இந்தியன் எம்பசிக்கு நான் டெய்லியும் கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன், ஆனா லைன் மட்டும் கனெக்ட் ஆகாது. அந்த முன்னாடி இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் வரைக்கும் லைன் போவாங்க, அதுக்கப்புறம் கனெக்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் கனெக்ட் பண்ணதே இல்லை சார்.
அதே நேரத்தில் இந்தியாவில் உள்ள உங்களோட உறவினர்கள் நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கீங்களா, இந்திய அரசு தூதர அதிகாரிகள்ட்ட சொல்லுங்க?
இப்போ வரைக்கும் கலெக்டர் ஆபீஸ்ல வந்து மனு கொடுத்துருக்குதுங்க சார், அதுக்கப்புறம் எங்க ஊர் எம்எல்ஏட்ட மனு கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வழியிலயுமே நாங்க செஞ்சுட்டுதாங்க சார் இருக்குங்க சார், ஆனா இந்த நாள் வரைக்கும் எந்த முன்னேற்றமே இல்ல சார்.
இப்போ உங்களுக்கு இருக்கிற இடம் பாதுகாப்பானதா தான் இருக்குதா?
எனக்கு இந்த போன்ல மட்டும்தான் சார் நான் எல்லாத்தையுமே கான்டாக்ட் பண்ணிக்க முடியும், நேர்ல போய் யாரையுமே பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் நம்ம எம்பசி கூட என்னால பார்க்க முடியாது, ஏன்னா என் கையில இக்காம இல்ல, பாஸ்போர்ட் இல்ல, எதுவுமே இல்ல சார். எல்லாமே வந்துட்டு என்னோட ஓனர் வந்துட்டு புடிங்கி வச்சிட்டாரு, அதாவது மேனேஜர் இங்க ஒருத்தர் இருக்காரு சார், அவர் வாங்கி வச்சிட்டாருங்க சார். அதனால என்னால வெளியுலகத்துல வந்து இந்த போன் இல்லாம என்னால யாருனாலே தொடர்பு கொள்ளவே முடியாது.
இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்த முதல் மாசத்திலேயே நீங்க உணரலையா? முதல் மாசத்திலேயே சம்பளம் குறைவா இருக்கு, நீங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட வேலையை உங்களுக்கு தரப்படவில்லை, அப்படியே நீங்க வேற ஒரு வேலையில அமர்த்தப்பட்டு உள்ளீர்கள்ங்கிறது முதல் மாசத்திலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்பவுமே நீங்க எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்கலையா?
ஃபர்ஸ்ட் மாசமே புரிஞ்சிருச்சு சார், சரி வந்தே வந்துட்டோம், ஏதாவது வேலை செய்வோம் இல்லாட்டி வேற வேலை ஏதாவது. நான் இவங்க கிட்ட கேட்டேன் சார், இங்க இருந்த ஒரு மேனேஜர்கிட்ட கேட்டேன், எங்க கம்பெனியுடைய மேனேஜர்கிட்ட, இந்த மாதிரி நான் வேற வேலை மாத்திக்கிறனாலும் மாத்திக்கலாமா அப்படின்னு கேட்டதுங்க, அவர் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு, சரி நீ 9000 ரியால் கொடுத்துட்டு நீ வேற வேலை தேடிட்டு 9000 ரியால் கொடுத்துட்டு வேணாலும் நீ மாத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னாரு சார். ஒரு 2500-3000 ரியால் சம்பளம் வர மாதிரி ஒரு வேலையை அரேஞ்ச் பண்ணிட்டு இங்க இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்டு 9000 ரியால் அரேஞ்ச் பண்ணி அவர்கிட்ட நான் போய் சொன்னேன் சார், இல்ல எனக்கு 9000 ரியால் எல்லாம் வேண்டாம், நீ 15000 ரியால் இல்லாட்டி 14000 ரியால் கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு.
சரி, அப்படி சொன்ன மேலாளருடைய பேர் என்ன? அவர் இந்தியரா இல்ல அங்க உள்ளவரா?
இல்ல இங்க உள்ளவர் சார்.
அவருடைய பேர் என்னன்னு சொல்ல முடியுமா?
கணேஷ்
சண்முகம் அளித்த பேட்டி அது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரான சசிகலா புஷ்பாவால் தான் தாக்கப்பட்டதாகவும், தங்களுக்குள் கைகலப்பு எதுவும் நடைபெறவில்லை என்றும் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
அஇஅதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினரான சசிகலா புஷ்பா மட்டுமே தன்னை தாக்கியதாகவும், தங்கள் இருவருக்கும் இடையே கைகலப்பு நடைபெற்றதாக கூறுவது பொய் என்றும் திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா விளக்கம் அளித்தார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி சிவா, இந்த விவகாரத்தில் ஒரு சில செய்தி ஊடகங்கள் வெளியிடும் தகவல்கள் பொய் என்றும் குறிப்பிட்டார். இந்த பிரச்சினை தொடர்பாக திமுகவின் தலைவர் கருணாநிதியின் ஆலோசனைகளை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்தார். அத்தோடு தன்னை தாக்கியது ஒரு பெண் என்பதால் அந்த இடத்தில் தான் அமைதி காத்ததாகவும் கூறிய திருச்சி சிவா, சசிகலா புஷ்பாவின் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்றும் அவர் கூறினார். சசிகலா புஷ்பா கூறுவது போன்ற செயலில் தான் ஈடுபடவில்லை என்றும், அவர் கூறுவது போல தமிழக அரசை பற்றியோ தமிழக முதல்வர் பற்றியோ விமர்சனம் செய்திருந்தாலும் கூட அதற்காக பொது இடத்தில் அநாகரிகமாக தாக்குதல் மேற்கொள்வதை ஏற்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். முன்னதாக இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்த அஇஅதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினரான சசிகலா புஷ்பா, தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை திருச்சி சிவா விமர்சனம் செய்த காரணத்தால் அவரை தாக்கியதாக கூறினார். இன்று இந்த 2 மாநிலங்களவை உறுப்பினர்களுமே தாங்கள் சார்ந்த கட்சியின் தலைமை முன்பாக விளக்கம் அளித்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பு.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இந்திய கண்ணோட்டம் தொடர்கிறது. கடந்த 3 நாட்களாக பெங்களூருவில் கனமழை பெய்து வரும் சூழலில் தற்போது அங்கு நிலைமை எவ்வாறு உள்ளது என்று பெங்களூரு மக்கள் சிலரிடம் கேட்டேன்.
இன்னைக்கு கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்கு, ஒரு 3 நாளா நல்ல மழை, நேற்று ராத்திரி எல்லாம் நல்ல மழை, இன்னைக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு, தூத்தல் அதோட இருந்தது, நேற்று ராத்திரி நல்ல மழை, ரோடெல்லாம் நல்ல மழை, ரொம்பவும் இயல்பான வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இன்னைக்கு பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா மழை குறைஞ்சிரும்னு நம்புறோம்.
இயல்பான வாழ்க்கைக்கு கஷ்டப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க, அப்படின்னா போன்ற பால் காய்கறிகள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது சிரமம் உண்டா?
வெளியில போறதுக்கே எங்களால முடியல. அது காய்கறி விலையெல்லாம் கூடி போச்சு, அது வந்து நல்ல வரத்து குறைஞ்சி போனதுனால காய்கறி இதுவும் கூடி போச்சு. மழை அதிகம்னால வெளியில போறதுக்கு சிரமம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் சிரமம் இருந்தது. இன்னைக்கு மழை குறைஞ்சிருக்குது, காலையில இருந்து கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்கிறதுனால இன்னைக்கு படிப்படியா நாங்க பழையபடிக்கு ஆயிடுவோம்னு நம்புறோம்.
சாலை போக்குவரத்து பேருந்து வசதி எல்லாம் நான் வழக்கம் போல இயங்குதா, இல்ல அதுல எதுவும் தடங்கள் ஏற்பட்டுள்ளதா?
பேருந்து வந்து சில பகுதிகளில் வந்து பேருந்துகள் இயக்கம் வந்து குறைவான அளவுல தான் விட்டுருந்தாங்க. மற்றபடி வந்து அதுல குறிப்பா சொல்ற அளவுக்கான ஒரு சிரமம் இல்லை
என்றார் பெங்களூரில் வசிக்கும் கோமதி.
இன்னைக்கு வந்து அவ்வளவா மழை இல்லைங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி நைட்டும் நல்ல மழை, நைட்டு பெய்ய ஆரம்பிச்ச மழை வந்து காலையில வரைக்கும் தொடர்ந்து பெஞ்சிட்டே இருந்தது. இன்னைக்கு வந்து அவ்வளவா மழை இல்லை, ஆனா தெருப்பகுதி எல்லாம் வந்து நிறைய தண்ணீர் தேங்கி இருக்கு.
பால், தண்ணி, குடித்த நீர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறதுல ஏதாவது சிரமம் உண்டா?
கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. பால் பிரச்சனை இல்லை, பட் தண்ணி கிடைக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது.
இந்த எலக்ட்ரானிக் சிட்டி போன்ற பகுதிகளெல்லாம் அதிக அளவுல தண்ணீர் தேங்கி இருப்பதா தகவல் வந்துள்ளது, இதனால நாளை பணியாளர்கள் பணிக்கு செல்வதில் பெரும் சிரமம் ஏற்படும் இல்லையா?
இது ரெண்டு மூணு நாளாவே நடந்துட்டு இருக்கு. பணிக்கு செல்ற சாலையெல்லாம் வந்து தண்ணி நிறைய இடத்துல தேங்கி இருக்கு, அது அதனால வந்து போக்குவரத்து நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்கு
என்று கூறினார் பெங்களூரில் வசிக்கும் சங்கர்.
மழை பெங்களூர்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஆனா இந்த அளவுக்கு சில ஏரியால ரொம்ப அதிகமா மழை பெய்திருக்குது.
சாலைகள்ல மீன் பிடிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் சில ஊடகங்கள்ல தொலைக்காட்சியில பதிவாயிருக்கு, அந்த அளவுக்கு அதிக அளவு சாலைகள்ல வெள்ள நீர் பாஞ்சோடுதா?
ஆமா, 4 feet இருந்திருக்குது.
இது குறிப்பா எந்தெந்த பகுதியில அதிகபட்ச மழை பெய்தது, எந்த இடத்துல மிக அதிக அளவுல தண்ணீர் தேங்கி உள்ளதுன்னு சொல்ல முடியுமா?
கோரமங்கலம் அந்த சைட்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து மடிவாலால இருந்தது, பிடிஎம் லேஅவுட்ல இருந்தது, அந்த மாதிரி சில குறிப்பிட்ட ஏரியால ரொம்ப அதிகமா மழை இருந்தது. ஏர்போர்ட், ஓல்டு ஏர்போர்ட் ரோட்ல வந்து மரம் எல்லாம் நிறைய கிளை விழுந்து போக்குவரத்து எல்லாம் ப்ராப்ளமா இருந்தது
என்று கூறினார் பெங்களூர் கோரமங்கலா பகுதியில் வசிக்கும் விஜய் சங்கரி.
பெங்களூருவில் தற்போது நிலவும் சூழல் குறித்து மக்கள் தெரிவித்த கருத்து அது. இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் கூட்டு எதிர்க்கட்சியின் பாத யாத்திரையை நாலு கொழும்பு நகருக்குள் பிரவேசிப்பதை தடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூட்டு எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
கூட்டு எதிர்க்கட்சியின் பாத யாத்திரை கொழும்பு நகருக்குள் பிரவேசிப்பதை தடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூட்டு எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கூட்டு எதிர்க்கட்சியின் பாத யாத்திரை இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட போது நாமல் ராஜபக்ச இதனை தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவுகளை பெற்று பாத யாத்திரை கொழும்பு நகருக்குள் பிரவேசிப்பதை தடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். எதிர்ப்பு கூட்டத்தை நடத்த வழங்க ஹைட் மைதானம் தற்போது புனர் நிர்மாண பணிகளுக்காக மூடப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அரசாங்கத்தினால் எவ்வாறான தடைகளை மேற்கொண்டாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் நாளை கொழும்பு நகருக்குள் பிரவேசிப்பதை தடுக்க முடியாதென்றும் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்தார். இதேவேளை கூட்டு எதிர்க்கட்சியின் பாத யாத்திரையில் சட்ட விரோதமாக பயன்படுத்தப்பட்டு வரும் வாகனங்களை கைது செய்யுமாறு போலீஸ் மா அதிபர் போஜித் ஜெயசுந்தர உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேவேளை கூட்டு எதிர்க்கட்சியின் பாத யாத்திரை இன்று நாலாவது நாளாக நிட்டம்புவ பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது.
கேஎஸ் உதயகுமார் வழங்கிய செய்தி குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். மேலும் எங்களை 0858885569 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். வணக்கம் நேயர்களே.